ஓம் சிவாய நமக. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி வதே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா. ஆடகம் ஒன்றுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு மணி போற்றி. அங்கே கண்ணிதனோடும் அமர்ந்த ஆழவாய் சொக்கலிங்க பெருமானுடைய திருவருளினாலே இனிதாக அவருடைய புகழை பேசுகிற பெரும் புண்ணியம் வாய்த்திருக்கிறது. ஆடல் அரசனாக இருக்கிற அந்த பெருமானுடைய அருட்கதைகளை ஆலய அரசராக இருக்கிற பெருமான் பெருமக்களாகிய உங்களுடைய அன்போடு இங்கே நிகழ்த்துவதற்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது என்றும் மதிக்கத்தக்க ஒரு பெருவாழ்வு என்று அடியே கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எளியனுடைய பணிவான வணக்கத்தை கூறி நன்றியை கூறி இன்றைக்கு திருநெறிய தமிழினுடைய வெற்றி என்ற சிந்தனை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். 62, 63, 64 ஆகிய மூன்று திருவிழாக்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஞானசம்பந்தருடைய அருள் வரலாறு எல்லாருக்கும் தெரிந்திருந்தான். ஆனாலும் கூட அந்த செந்தமிழ் பெருமான் முத்தமிழ் விரகர் இந்த மண்ணிலே வந்து இறைவனுடைய அருளினாலே அந்த ஞானம் நின்புகளே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே என்று வந்தித்து வணங்கி அவன் அருளினாலே இங்கே அயல் வடக்கையுடைய துறையெல்லாம் வெற்றேறும்படியாக செந்தமிழ் வழக்கே நிலவுவதாக அமைத்து காட்டிய ஒரு சிந்தனை நமக்கு வாய்ப்பிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையினாலே மதுரை மிகச்சிறந்த பேர் பெற்றது, இயல்பாகவே பேர் பெற்றது. மதுரை பெரு நன்மார நினைக்கிற போது சிறந்த புலவராக இருக்கிற குமரகுரு சுவாமிகள், அருளாளராக இருக்கிறவர்கள் வான் நிமிர்ந்திட நிமிர்ந்திடு கூடலம் பதியினர். சில சில காலங்களில் சில சில பதிகள் நிமிடாமல் மடங்கிவிடும். அப்படி இல்லாமல் என்றும் நிமிர்ந்து இருக்கும்படியான ஒரு நிலையை இந்த மதுரைக்கு பெருமான் அருளியிருக்கிறான். அதனால இன்றைக்கு நிமிர்ந்து கலைகளிலேயும் உயர் அறிவு திறங்களிலேயும் வாழ்க்கை நிலைகளிலேயும் மதுரை மாநகர் பெரு நன்மகா நகர் என்று மாணிக்கவாசகர் பெருமானுடைய சிறப்பு, அந்த அருளாளருடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கே நிலவிருந்தது. அந்த அளவிலே ஞானசம்பந்த பெருமான் சீகாழியிலே அவதாரம் பண்ணி இங்கே எழுந்துவிடுவதற்கு முன்னதாக இந்த பாண்டி மண்டலம் ஒரு இருள் நிலையில் அருள் நிலையிலே இருந்தது, அருள்நிலை தானமாக இருந்தது. இத்தனை ஆடுகளும் ஆடி காட்டுவதற்கு உகந்த திருவிடமாக இருந்த இடத்திலே கூட்டத்தார் வந்து ஆனைமாமலையாதிய இடங்களில் பல அல்லல் தேர் ஈனர்கள் என்று சொல்றார். ஞானம் ஊனம் ஈனம் மூன்று சொல்ல நாம் நினைப்பார்கள். ஞானம் உயர்ந்தது, அது குறைபாடு உடையதாக இருக்கிற போது அது ஊனம், அது மிக கீழ்நிலைக்கு போய்விடுமானால் ஈனம். அந்த ஈனர்களுக்கு எளியேன் அதேன் திருவாரவாய் அரண் முன்னிற்கவே என்று பெருமானுடைய திருவருள் வளத்தை முன்னே வைத்துக் கொண்டு செஞ்சொல் மாலையினாலே இந்த மதுரை பகுதியிலே திருநீர் அமராடிய பெருமானாக இருக்கிறார். புவியதனில் பிரபுவான புகழியில் விட்டகள் போல, புவியதனில் பிரபுவான புகழியில் விட்டகள் போல அமிர்த கவிதோடை பாட அடிமைதனு கருள்வாயே, அமிர்த கவிதோடை பாட அடிமைதனு கருள்வாயே. தமரஞ்செடி தகுர்மாள தனி அழிவி தருள்வோதே, தமரஞ்செடி தகுர்மாள தனி அழிவி தருள்வோதே. ரஜதகிரி பெருமாளே நம ஜிவைய பொருளோனே, அமிர்த கவி தொடைபாட அடிமை கணக்கு அருவாயே என்று தந்தக்கவி பாடி அருணையினால் வேண்டுகின்ற பெரும் நிலை உடையவர் ஞானம். இறைவனிடத்துல முருகா உன்னுடைய தந்தையை பாடிய அந்த பிள்ளை போல அடியேன்னு உன்னுடைய புகழ் பாட எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் தான் சொன்னார், திருநீர்த்தினாலே அமராடிய பெருமான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அற்புத காளி பிள்ளையார் பல தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருமறை காட்டில் தங்கியிருக்கிற போது நல்ல விஷயங்களை காதாலே கேட்பது வல்லவாறு கேட்பது என்ற நிலையிலே மதுரைக்கு ஒரு அந்தணன் வந்தார். பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்கிற பெருநியதி உடைய அந்தணர், தெய்வ அந்தணர். அவர் வணங்கி நிற்கிற போது மங்கையர் கருதியாரும் குலச்சரையாரும் வழிபாட்டுக்கு போறார். அந்த கோயில்ல ரெண்டு பேர் தான் போய் வழிபாடு செய்கிற நிலை அந்த காலத்துல. எவ்வளவு பெரிய கோவில் ஞானசம்பந்தர் வருகிற போதே மதுரை கோயில் சின்னதா இல்லையா, கோபுரம் சூழ் மணி கோயில் சொன்னார். கோபுரங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும்படியான சிறந்த கோயில். அதோட கபாலி நீள் கடிமதில் சொன்னார், நீண்ட மதில் கபாலி மதில் உடையதாக இருந்ததுன்னு சொன்னார். அப்ப ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய் என்று நாம் கருத முடியாது. அத்த கோயில்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. புலவர் வர்ணனையா இருக்கலாம், இலக்கிய கத்தாக்கள் இயம்பிய ஒரு உயர்வின வெற்றியாக கருதலாம். ஞானசம்பந்தர் எப்படி செய்திருக்க மாட்டார் என்று நாம் அருளாளருடைய வாக்கு அவரினாலே கபாலி நீழ்கடி மதில், அந்த காலத்துல உயர் மதில் கூடலின் ஆய்ந்த ஒன்றி தமிழ் சென்று மாணிக்கவாருன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே என்னைக்கும் மதுரை சிறப்புடையதாகவே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மதுரை கோயிலிலே, பெருங்கோயிலே, திருக்கோயிலே மன்னருடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியாரும் மதிய அமைச்சராக இருக்கக்கூடிய குலச்சலையார் ரெண்டு பேர் தான் நேரமும் போய் வழிபாடு செய்கிறவர்களாம். வெளியூர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா கூட்டம் பெரும் கூட்டமா இருந்தா யார் யாரு கண்டுகிட்டது, தனிமையா அவர் கும்பிடுறத பார்த்தோன்னு வணங்கி வருகிறவரை பார்த்து தாங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்ல விசாரிச்சார். நான் சோழ நாட்டுல இருந்து வந்தேன். அங்க ஏதேனும் விசேஷம் உண்டா, இந்த தகவல் இடங்களாக தருகிற இடங்களாக அந்த காலத்துல இப்ப இன்டர்நெட் சென்டர் மாதிரி அந்த காலத்துல திருக்கோயில் தான் தகவல் தருகிற இடங்கள். பலரும் கூடி நின்று பல அறிவினராக வளர்ந்து கொள்வதற்கு தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருந்த இடங்கள் திருக்கோயில்கள். அந்த திருக்கோயில்கள் மிகப்பெரிய அறிவு நலங்களை கலை நலங்களை தருவதாக இருந்தது. அந்த திருக்கோயில் மதுரை கோயில் அவர்கள் கேட்ட உடனே சீர்காழி என்ற அற்புதமான தலத்திலே சிவபாத இருதயர் என்ற ஒரு ஞானி தயவுனாகிய சமயங்களெல்லாம் உயர்ந்து ஓங்க திருநீர்த்தனுடைய பெருமை விளங்க தவம் செய்து ஒரு மகு பெற்றார். மூன்றாண்டிலே பெருமான் அவருக்கு ஞானப்பால் தந்து சம்பந்தம் உடையவராக ஆக்கினார். அடிக்கு கொல்லாதன வாக்குமூலம் மதுரையில கொடுக்கிறார். இந்த மதுரை திருமணத்துல இருந்து கொண்டு தன்னுடைய தந்தையார் சோழ நாட்டில இருந்து சீகாழியிலிருந்து இங்க வந்து இவரை பார்ப்பதற்கு வெற்றி பெற்ற பிறகு மைந்தனை பார்க்க வருகிறார் பெற்ற தந்தையார். அந்த பெற்ற தந்தையாரை வினவுகிறார். அங்கே பெண்ணின் நல்லாளுடன் பிறந்தவர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு அடித்தில் கொல்லாதன ஞானத்தோடு கூடிய பொற்கிணத்திலே பொன் வள்ளத்திலே எனக்கு பெருமான் கொடுத்தார். அது கொல்லாதனையார் தானனை ஆண்டவன் என்ன ஆட்கொண்டவன் மூன்று வயதிலேயே என்னை அடிமையாக கொண்ட பெருமான் மூன சம்பந்தத்தை இனிக்கி ஞான தொடர்புடையவனாக ஞான சம்பந்தனாக என்னை ஆக்கினார். இந்த பெருமான் நல்லவா நன்றாக இருக்கிறாரா, பெருமாட்டி நல்லா இருக்காங்களா, விசாரிக்கிற விசாரிச்சு பாருங்க, நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா. பெற்ற தந்தையை காட்டிலும் அருள் தந்த தந்தையை நினைக்கிறார். பெற்ற தந்தையிட்ட கேட்கிறார், உட்க போது கேட்கிறார். அப்படி அந்த சிகாடி குழந்தை மூன்று வயதிலே பாடி பல அருள் நலங்களை எல்லாம் பெற்று வந்தது. பாலை நீங்களாக பாடி தாளம் பெற்று முத்திச்சுவியை பெற்று முத்துப்பந்தர் பெற்று பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு இப்போ திருமலை காட்டியிலே வந்து தங்கி இருக்கிறார். இதுதான் நல்ல உபதேசம். உங்க நாட்டுக்கும் பெருமானை வணங்குவதற்கு வருவார். அப்படியே திருமலை காட்டுல இருந்து போயிட மாட்டாரு, உங்க நாட்டுக்கும் வருவார். ஆலவாய் பெருமானை வணங்குவதற்கு வருவார் என்று சொன்ன உடனே மதியமைச்சரை பார்த்து அந்த பெருமானை இங்கே அழைக்க வேண்டும் என்று அரசியார் எண்ணுகிறார். ஏன் அழைக்க வேண்டிய காரியம் என்ன? அகையுருளும் புறையுருளும் மண்டி கிடக்கிற ஒரு நிலையாக இந்த மதுரை மாநகரம் மட்டுமல்ல பாண்டிய நாடு இருந்தது. சோழர் குலத்திலே சைவ வாழ்க்கையுடையவராக இருந்த மங்கையர் கருதியார் இந்த மதுரை மன்னனுக்கு பட்டத்தரசியாக வாழ்க்கைப்பட்டு வந்தார். அவருடைய வாழ்வியல் நீதிகளை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. சிறுநீர் நெற்றியில சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியல அந்த மாநாள. அந்த திருநீரை சந்தனத்தோடு குழைத்து மார்பிலே சூடிக்கொள்ளக்கூடிய மறைவாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு என்ன, இந்த திருநீர் கண்டால் அவனுக்கு தீட்டு உண்டாயிடும். யாருக்கு? விபூதி பூஷணவங்களை பார்த்தா அவனுக்கு தீட்டான். யாரு? தமிழர்களுக்கு. விபூதி பூஷணவங்களை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், கேட்டவனுக்கு தீட்டான். பார்த்து தீட்டு, கேட்டு தீட்டுன்னு அந்த தீட்டு எவ்வளவு வலிமையா இருக்கு பாருங்க. உலகத்துல தீண்டுதல் அழுக்கு பத்தி கொள்றதுதான் நினைக்கிறாங்க. பெருமான் அங்க திருவடி தீண்டினார், மாணிக்க வாசகருக்கு கரம் தீண்டினார், நெஞ்சினாலே தீண்டினார், அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தீண்டு என்ற ஒரு சொல் தீட்டாக மாறி அது எவ்வளவு இழிவு நிலைக்கு வந்துருச்சு பாருங்க. விபூதி பூஜனை பார்த்தா தீட்டு, அப்படி பார்த்தேன் என்று சொன்னா சொன்னதை கேட்டு தீட்டு. அப்படிப்பட்ட ஒரு இருள் அடர்ந்த காலமாக மதுரையில இருக்கிற போது அந்த அம்மையார் இறைவனை சதா பிரார்த்தித்துக் கொள்வார். எப்பொழுது இந்த இருள் நீங்கி அருள் ஒளி திகழ வேண்டிய பெருநகரமாக விளங்க வேண்டுமே என்று அந்த காலத்துல அம்மா சாமியையும் அம்பாளையும் இடையலாது போய் வழிபாடு செய்து வேண்டுவார். ஆனாலும் கூட கற்புடைய பெண்ணாதலினாலே கணவனுக்கு உகந்த வாழ்க்கையும் நடத்த வேண்டியது. முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன்மாகி உயங்க பத்தியார்கள் பாண்டிமாதேவி. சாதாரணமாக பத்தியார்கள் பாண்டிமாதேவி அவர்கள் பணி செய்து பணி செய்து இந்த திருக்கோவில் வழிபாடு நடத்துகிறார். வழிபாடு என்றால் ஏதேனும் ஒரு வகையில பணி செய்யணும், ஏதேனும் ஒரு வகையில நம்முடைய பணி அங்க இருக்க வேணும். பொது இடங்கள்ல, பொது நிலையங்கள்ல, உலகியல் காரணமாக, பொருளியல் நிலையம் காரணமாக நம்ம பணி செய்கிறோம், அது வேண்டும். ஆனால் அருள் பெற வேண்டும் என்று சொன்னால் எதையும் எதிர்பார்க்காமல் பணி செய்கிற ஒரு பாங்கு நமக்கு வேண்டும். அந்த அம்மாவுக்கு ஒரு நிலையில இருக்கிற பேரரசி, அந்த அம்மா பணி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா மற்றவர்களெல்லாம் தலைவர்களெல்லாம் பணி செய்ய வேண்டும் என்று நினைச்சா தொண்டர்களும் பணி செய்ய வேண்டும் அல்லவா? தொண்டருக்கு தொண்டரா முந்துவலோ புண்ணியம் என்று பேசுகிறது. அப்படி தொண்டு என்பது மிகச்சிறந்த ஒரு அன்பு நிலையிலே எழுகிற மிகப்பெரிய வழிபாடு. அதனால தான் தொண்டரால் துணையும் இல்லை என்றார். ஐயாறு நடிகளுக்கு தொண்டரால் துணையும் இல்லை. அவனுக்கு எது துணைன்னா தொண்டர்களுடைய துணை, தொண்டு செய்கிறவருடைய துணை தான். எப்போ பக்கத்திலேயே அவர் விரும்பியிருந்தார். அப்படி தொண்டு செய்கிறவராக அமைச்சரும் அரசியாரும் இருக்கிற போது இந்த அந்தனர் சொல்ல கேட்டு ஒரு ஓலை எழுதி பெருமானை இங்கே எழுந்துடலை செய்ய வேண்டும் என்று புலச்சிறையார் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது அங்கே சென்று அம்பந்த மறைகள் எல்லாம் அருந்தமிழாக கூறும் வேணிப்பிரானிடம் தோறும் போகி. அம்பந்த மறைகளெல்லாம் அருந்தமிழாக கூறும் ஞானசம்பந்தருடைய அவதாரமே மிகச்சிறந்த உண்மைகள் எல்லாம். ஏன்னா அவரு வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம். அந்த பெருமான் திருவாவடுதுறைக்கு போன போது 1000 பொற்காசு பெற்று தகப்பனாருக்கு வேள்வி செய்வதற்கு கொடுத்தார். அவர் வேள்வி செய்வதற்கு மைந்தன் உதவுவார் என்று கேட்டு நினைச்ச நிலையில இதுவோ ஒன்று தருள்னு 1000 அவருக்காக வாங்கிக்கல, தகப்பனார் செய்கின்ற நல்ல வேள்விக்காக. அது கொடுத்த உடனே அந்த பொற்கிளி வைத்த பீடத்தின் மருங்கே ஒரு சிவமனம் கமழ்வதை பார்க்கிறார். பொருள் மனம் கொடுத்த பெருமானுடைய அருள் மனமாக உள்ளது, பொருள் மனமாக வந்து கொடுத்து விட்டார். இப்போ அந்த இடத்துல பீடத்துக்கு அடியில அருள் மனம் வீசுகிறது ஒன்று என்ன என்று பார்க்கிற போது திருமந்திர சுவடிகள் இருக்கிறத கண்டாராம். பலகாலம் மறைந்திருந்த மூலபண்டாரமாக திருவாவடுதுறை பலிபீடத்தின் கீழே இருக்கிற அந்த திருமந்திரத்தை கண்டு உலகத்துக்கு வழங்கியவர் யாருன்னா ஞானசம்பந்தர். தாம்பாடி பாடிய உலகத்துக்கு பொருளும் கொடுக்கிறார், அருளும் கொடுக்கிறார். தமிழால் உயர்ந்த செய்திகளை சொல்லுகிற பாங்கிலே எழுந்த நூல்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய அவதாரம் தான் தமிழுக்கு சிறப்பளிக்கிற மிகச்சிறந்த. ஏன்னா தமிழ் வேண்டாம் என்று சொல்லுகிற காலத்துல அந்த அவதாரம் வந்தது, தமிழாலே முடியாது என்று சொன்ன காலத்திலே வந்தது, தமிழ் மந்திரங்கள் இல்லாத காலத்திலே அந்த தமிழ் மந்திரங்கள் வந்தது. அதான் உமாபதி சிவாச்சாரியார் சொல்றார், மூவர் பாடுகிற பாடல்களே கண்ட பெருமந்திரம் என்று சொல்ல உமாபதி சிவாச்சாரியார். இல்லை, பெருவழியில இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நாளும் நியதியாக பூஜை பண்ணுகிறவர், 14 சாஸ்திரங்களை 8 சாஸ்திரங்கள் கொடுத்தவர், சந்தானாச்சாரியர்ல 4 அவராக வந்தவர். அப்படிப்பட்ட ஞானி சொல்லுகிறார், கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் சொன்னார். கைகண்ட மந்திரம் அது, பலகாலம் பயன்படுத்தி 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 கண்ட பெருமந்திரம் அது. கைகண்ட மந்திர பெருமந்திரம் சாதாரணம் இல்ல, இன்றைக்கும் கொண்ட கைகண்ட பெருமந்திரம் மூவர் பாடல். அந்த தமிழினாலே அம்பந்த மறைகள் எல்லாம் மிகச்சிறந்த மறைகள், தெளியாத மரநிலங்கள் தெளிய கண்டோம். ஞான சம்பந்தருடைய வாக்கினாலே அம்பந்த மறைகள் எல்லாம் அந்தமிழாக கூறும் அப்படி சொல்லுகிறார். சொல்லுகிறவர் இருந்த இடத்துல சொல்லல, உட்கார்ந்து ஒரே இடத்துல சொல்லல. அவருடைய வாழ்நாள் முழுவதும் 13 ஆண்டுகள் இடையறாத பயணம் செய்த பெருமகனார். வாழ்க்கையே ஒரு பெரிய பயணம். அந்த பயணத்துல திருத்தல பயணம் போனவர், ஆலய நிறைய திருத்தல பயணம் செய்தார் என்று அறிகிற போது ரொம்ப மகிழ்ச்சியா. பெரியவங்க எல்லாம் பெரியவங்க போன வழியில தான் போவாங்க, பெருவழியில தான் போவாங்க, ராஜபாட்டையில தான் போவாங்க, குடுக்கம் எடுக்கலாம் போக மாட்டாங்க. தாண்டோடன் சொன்னா முன்னோர்கள் சென்ற வழியில போகணும் போகணும். ஞானசம்பந்தர் போல ஒரு திருத்தல பயணம் செய்தவர் யாரும் இருக்க முடியாது. அவர் தான் அதிக தலங்களுக்கு போனவர், அதிக பதிகங்களை பாடினவர். 11,000 பதிகம் கிடைச்சிருக்கிறது உறுதிச்ச பதிகம் தான், அதை பாடுறதுக்கு நேரத்தை காணும். அந்த பெருமான் வேணிப்பிரான் இடந்தோறும் போகி, வேணிப்பிரான் இருக்க எழுந்தொருள் இருக்கக்கூடிய எல்லா தலங்களுக்கும் போய் விரும்பிய தென் சொல் மாலை சிவமனம் விளையாட்டி. இவருக்கு விருப்பமான சொல் மாலை இல்ல, சிவபெருமான் விரும்பிய சொல் மாலையினர். சொன்னாலை பயில்கின்ற குயிலினுங்கள் சொல்லீரே, பன்மாலை வரிவழ்ந்து பண்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் முதிவிளங்கு முகிழ்ந்தி மாலை மாதன்யம் புது நலமுண்டு இகழ்வானோ சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கள் சொல்லீரே. திருப்பழனம் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய சொன்மாலை சாத்துகிற குயில்களை பார்த்து அந்த பெருமானிடத்துல பொன்மாலை மார்பன் என்னுடைய அருமையான உயிர் நிலையை அனுபவிப்பானா, என்னுடைய உயிர்ப்பை ஏற்றுக் கொள்வானா, தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வானா என்ற அகத்துறை கனிவு தருகிற பாடலாக அப்பசாமி சொன்னார். ஆனால் இங்கே விரும்பிய தென் சொல் மாலை ரொம்ப அழுத்த திருத்தமா போடுறாரு. பதிஞ்சு வச்சு அவருக்காக ரொம்ப இடர்பாடு இருந்தாலும் கூட அவரு அந்த முன்னோர்கள் வழியிலே விரும்பிய தென் சொல் மாலை சிவமனம் விளையச்சார். எல்லா இடங்களிலும் சிவப்பிரகாசமும் சிவ வாசனையும் சிவமனம் நாரும்படியாக ஞான சம்பந்த பெருமான் பாடி வருகிற போதுதான் இந்த நிலை. அந்த பெருமான் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தவர், அந்த அற்புதங்களுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி வருகிற போது இந்த ஓலையை கண்டு அவர்கள் வேண்டிக் கொள்ள, குற்றை குறைபட உதைத்தோ என்று குறித்துரை பதிகம் பாடி மதுரைக்கு வருகிறார். மதுரையின் நிலையில பெரியவரான ஒரு வகையாக காட்டும், திருவிழாவான ஒரு வகையாக காட்டும். அவங்கவுங்க கோணத்திலிருந்து படம் எடுத்துக்கிறாங்க. கேமரா எந்த கோணத்துல வச்சு எடுக்கிறாங்களோ அந்த கோணத்துல அமையும். எதையும் இது குறை அது குறைன்னு சொல்ல வேண்டாம். அந்தந்த கோணத்துல நின்று அனுபவித்தா அது உயர்ந்ததா இருக்கும். படம் பிடிக்கல சரியா பிடிக்கலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு கிடைச்ச கோணத்துல அவர் பிடிச்சிருக்கிறாரு, இவருக்கு கிடைச்ச பிடிக்கல. ஆனால் அனுபவிக்கிற போது அவரவர்கள் நின்ற நிலையிலே இருந்து அனுபவிக்க வேண்டும். சரியாளர்கள் எப்படி அனுபவித்தார்கள் அந்த நிலையிலிருந்து பார்க்கணும். ஞான நிலையில் இருக்கிறவர் சரிய நிலையா பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அவருடைய தகுதி, அவருடைய நிலை. கிரியையாளர் அவர் நிலையை சொல்லணும், யோகம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவருக்கு அவருக்குரியது. அவரவருடைய நிலையில இருந்து பெருமானை முத்தாக யார் அனுபவிக்க முடியும்? யாரே வடிவனை முத்தாக கண்டார் அவரு, யாரே முடிவனை அந்த அழகான வடிவத்தை யார் முழுவதுமாக பார்க்க முடியும்? ஒரு கோசலை ராமனுக்கே அந்த நிலை கம்பர் நினைப்பார்னா, இறைவன் இறைவன் அனுபவிக்கிற நிலை அது மாதிரி பெருமான் அங்க புறப்பட்டு வந்து இங்க வரவேற்கிற போது நன்றாக இருக்கிறார் கேட்கிறார். சென்ற காலத்தின் பழுதிலாற்றிலமும் ஏன்னா அந்த சொல்லாட்சியெல்லாம் மறக்க முடியல, பெரியவரான மறக்காம சொல்ல முடியாது. சென்ற காலத்தின் பழுதிலாற்றிலமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற வேறிதனால் என்றைக்கும் திருவருள் உடையேம். நாங்கள் என்றைக்கும் திருவருள் உடையேம் என்ற மனம் இருக்குமானால் அதான் சிவமயம். நாங்கள் என்றைக்கும் திருவருள் உடையவர்களாக இருக்கிறோம். எந்த காலமும் சரி இனி எதிர்காலமும் சரி என்று சொல்லிவிட்டா இடையில் இருக்கிற காலமும் திருவுருளயமாக இருக்கிறோம். அப்படி அவரை வரவேற்று வந்தார் என்று பெரியவரான சொல்றார். சுவாமி ஞான சம்பந்தர் 16,000 அடியர்களோடு மதுரை கோயிலுக்குள்ள வந்து இறைவனை பாடுகிறார். பாடுகிற போது அங்கே வாகீச முனிவர் போல ஒரு வயதான துறவி தாம் கண்ட மடத்துல எழுந்தருளை செய்கிறார். அங்கே பெரியவரானத்துல குலச்சரண நாயனார் இடம் காட்டி அவர் அமர்ந்ததாக சொல்வார். இங்கே கோவிலுக்கு வந்த வாகீச முனிவர் போன்ற வயதான அன்புறு சிந்தையராக இருக்கிற ஒரு அடியவர் தாம் கண்ட மடத்தில ஞான சம்பந்தரை எழுந்தருளை செய்திருக்கிறார். இவர் வந்தார் 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 என்று எல்லாம் சொன்ன உடனே இந்த சூழலில் இருக்கக்கூடிய எல்லா சமணர்களும் கூடி இவரை ஓட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இரவிலே தங்களுடைய மந்திர வலிமையினாலே அனலை கிளப்பி அவருடைய தங்கி இருக்கக்கூடிய மடத்திலே தீ வைக்கிறார்கள். அது சென்று பத்தாமையினாலே தாங்களே கையிலே அந்த கொழுவும் சுடரை கொண்டு போய் வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாதகம் பாருங்க. பெருமான் மங்கையர்க்கரசியாருடைய அந்த நான் திருநாண்டுடைய நினைப்பை நினைந்து பையவே சென்று பாண்டியிருக்கார். ஐயனே திருவாலவாய் மேவி ஐயனே பாட்டெல்லாம் சொல்லு. இது போய் அமணர் பொய்யாராம் அமணர் கொழுவும் குடர் பையவே சென்று பாண்டி. இந்த பையவே என்ற சொல் பாண்டி நாட்டுக்கே உரிய சொல்லு, சோழ நாட்டுக்காரர். அப்ப சாமி எங்க போறாங்களோ அந்த சொல் ஆட்சிகளை சொல் வழக்கங்களை எல்லாம் பதிகங்கள்ல வைக்கிறது அந்த காலத்துல இயல்பு. இடை வல்லாளருக்கு அது என்ன பெரிய காரியமா? இலக்கியம் வல்லாருக்கே அறிவுத்துறை போகிறவர்களுக்கே கலை வல்லாருக்கே அந்தந்த இடத்துக்கு தக்கபடி தங்களை அமைத்துக் கொள்கிற பாங்கு இருக்குமானால் எல்லா இடங்களிலும் பெருமானுடைய சூழலை காணுகிற ஞான சம்பந்தம் இருக்கு, அது என்ன பெரிய காரியமா இருக்க முடியும்? பையவே சென்று பாண்டியது அது போய் வெப்பு நோயாக பற்றியது. அந்த வெப்பு நோயாக பற்றியதுனாலே அவன் மிக இடரும் துயரும் விட்டான். அப்படி துயருட்ட போது மங்கையர்க்கரசியார் குலச்சரையார் ரெண்டு பேரும் சொல்றாங்க சாமி வந்திருக்கிறார், அவரை அழைத்தால் இந்த சுர நோய் தீரும் என்று சொன்னார். இவனால் தாங்க முடியல, போய் அழைச்சிட்டு வாங்க. வந்து மடத்திலே பார்க்கிறார். கோவில் ஏற்கனவே பார்த்தது பெரிய புராணத்துல சொல்லுவாங்க. இவன் மடத்துல வந்து தங்கி இருக்கிற மடத்துல வந்து சாமி இப்படி வந்து அப்போ இந்த சொர நோயை தீர்ப்பதற்கு நான் தீர்க்க வருகிறேன் என்று வரவில்ல சாமி, நேர கோயிலுக்கு போறார். எப்பவும் தாங்கள் செய்வதற்கு முன்னாடி திருக்கோயில் வழிபாட்டை செய்து பெருமானுடைய திருவுருளாகிய உத்தரவை பெற்றுக் கொண்டு வருவார். போகிற போது இந்த பாண்டியனுடைய வெப்பு நோயை நிற்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அதை முதலாக கொண்டு இந்த சமணருடைய வானிலே வெல்ல வேண்டும் என்று திருவுள்ளமோ திருவுள்ளமோ உன்னுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கணும்? என்னுடைய வேண்டுகோள் இந்த உலகம் கூட அவனுடைய பெருமை பரவ வேண்டும், ஞானம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் மாதிரியை விண்ணப்பிக்கிறார். அவருக்கு இறைவன் புகழ் தான் வாங்கியிருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா சமயங்களையும் சொல்லலாம், எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த அழகு தமிழ்ல சொன்னவர், ஞானம் நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் உரையும் எம் மாதிரியை. அந்த விண்ணப்பித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். பெருமான் வந்த நிலையை கண்டு வணங்கி எழுந்திருக்க முடியவில்லை. சொர நோய் உரிய முறையில வரவேற்று ஆசனம் விட்டு அப்போ சமணர்லாம் நாங்களும் செய்வோம், அவங்க மணிமந்திர அவசரம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கு மேலதான் ஞான சம்பந்த பெருமானை அழைத்து வர சொன்னான். அப்பவும் கேட்கிறாவன், நான் விபூதி பூஜனோட பார்த்தா எனக்கு உயிர் குருதி இல்லையே. உயிர் இருந்தா தானே உயிர் குருதினா நமக்கு இருக்கு, உயிர் இருக்கிறது தானே முக்கியம். உயிர் இருந்தவர்கள் கொள்கையை கடைபிடிக்க முடியும். அதாவது முதல்ல உயிரை காப்பாற்றுக்கொள், அதுக்கப்புறம் எது உறுதி என்பதை நீ நிச்சயிக்கலாம் என்று அம்மையார் சாமர்த்தியமா சொன்னதுனால அந்த வார்த்தை பாருங்க. மனைவியர்கள் கேட்கிறான், விபூதி பூஜனங்களை நான் பார்க்கறது இல்லையே, உனக்கு தெரியுமே அந்த பழக்கம் தெரியும். எத்தனை காலமா நான் விபூதி பூஜனங்களை பார்க்கறது இல்ல, இப்ப போய் விபூதி விபூதி நான் அவரை கூட்டிட்டு வந்து என்னுடைய நோய் நீக்கணும்னு சொன்னா என்னுடைய உயிருக்கு பயன் தரத்தக்கதாக இருக்குமா என்று கேட்டான். கொண்ட கொள்கையில் இருந்து விடாத அப்ப சொன்னார், உயிர் இருந்தா தானே கொள்கை. அந்த கொள்கை சரியான கொள்கையில உயிர் பின்பற்றி நின்று அதுக்கு இடையூறு வருகிற போது உயிரை விடுவது சரி, கொள்கை தவறா இருக்கிற போது உயிரை விடலாமா, உயிர் போகலாமா என்று சொன்ன உடனே அங்க பெருமான் வந்து அமர்கிறார். கேட்கிற போதுதான் தன்னுடைய பதி எதுன்னு கேட்கிற, ஊர் எதுன்னு கேட்கிறாரு. பெரியவரான் சொல்ற 12 திருநாமங்களை உடைய என்னுடைய பதி என்று அந்த பதியங்களை நினைச்சு பாருங்க. பிரம்மபுரம் வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய 12 திருநாமங்களை சொல்லி ஒரு பதிகம் பாடுறாரு. மிக அற்புதமான தமிழ் கொடை வழக்கம் அது. அப்ப அவரது தமிழர்கள் சொல்லுகிறார்கள், இவனும் நாங்களும் பாதி பாதியா போட்டுக்கிறோம், பூ பாதி பாதி வருது. இடது பக்கத்தை நாங்கள் நோய் நீக்கம் செய்கிறோம், அவர் வலது பக்கத்துல செய்யட்டும். அப்ப பெருமானுடைய திருவுருளை நினைந்து தம்முடைய திருநீர்த்து பெயர் இருந்து விபூதி எடுக்கிறார். இது மந்திரிச்சது, இது கூட இதை நாங்க வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு உடனே திருக்கோயில இருக்கக்கூடிய மடைப்பள்ளி சாம்பல் அதை எடுத்துக்கொண்டு வர சொல்லி, பொருள் எதுவாக இருந்தால் என்ன, பொருளை பொருளாக செய்வது எது, அதை முன்னி நின்றால் எல்லாம் பொருளாக ஆயிடும். பொருள் அல்லாதவற்றை பொருளாக செய்கின்ற நிலை உண்டு, பொருள் அல்லாதவற்றை பொருளாக நினைக்கிற நினைவு உண்டு. இப்படி அருளாளர்களுடைய நிலையில எல்லாம் பொருளாக மாறும், அது செழும் பொருளாக மாறும். ஆகவே பொருள் அங்கே முக்கியம் அல்ல,